நியாயாதிபதிகள் அத்தியாயம் 16. பின்பு சிம்சோன் காசாவுக்குப் போய் அங்கே ஒரு விபச்சாரியைக் கண்டு அவளிடம் போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊர்க்காரர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிறபோது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை சுற்றி வளைத்து இரவு முழுவதும் அவனுக்காக பட்டணவாசலில் காத்திருந்து இரவு முழுவதும் பேசாமல் இருந்தார்கள். சிம்சோன் நடு இரவு வரை படுத்திருந்து நடு இரவில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் இரண்டு நிலைகளையும் பிடித்து தாழ்ப்பாள்களோடு பெயர்த்து தன்னுடைய தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலால் என்னும் பெயருள்ள ஒரு பெண்ணோடு அன்பாயிருந்தான். அவளிடத்திற்கு பெலிஸ்தர்களின் அதிபதிகள் போய், நீ அவனை வசப்படுத்தி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி பலவீனப்படுத்துவதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அப்படியே தெலிலால் சிம்சோனை பார்த்து, உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது? உன்னை பலவீனப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ என்னிடம் சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 வில்நார் கயிறுகளினாலே என்னை கட்டினால் நான் பலவீனனாகி மற்ற மனிதனைப் போல் ஆவேன் என்றான். அப்பொழுது பெலிஸ்தர்களின் அதிபதிகள் உலராத பச்சையான 7 வில்நார் கயிறுகளை அவளிடம் கொண்டு வந்தார்கள். அவைகளால் அவள் அவனை கட்டினாள். மறைந்திருக்கிறவர்கள் உள்ளறையிலே காத்திருக்கும்போது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர்கள் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அப்பொழுது சணல் நூலானது நெருப்பு பட்டவுடனே அருந்து போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அவனுடைய பலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்பொழுது தெலிலால் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை ஏமாற்றி எனக்கு பொய் சொன்னாய், இப்போதும் உன்னை எதினாலே கட்டலாம் என்று என்னிடம் சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், இதுவரைக்கும் ஒரு வேளைக்கும் பயன்படுத்தாமல் இருக்கிற புது கயிறுகளால் என்னை இருக்க கட்டினால் நான் பலவீனனாகி மற்ற மனிதனைப் போல் ஆவேன் என்றான். அப்பொழுது தெலிலால் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர்கள் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். மறைந்திருக்கிறவர்கள் உள்ளறையில் இருந்தார்கள். ஆனாலும் அவன் தன்னுடைய புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலைப் போல அறுத்து போட்டான். பின்பு தெலிலால் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை ஏமாற்றி எனக்கு பொய் சொன்னாய், உன்னை எதினால் கட்டலாம் என்று நீ என்னிடம் சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், நீ என்னுடைய தலைமுடியின் 7 ஜடைகளையும் நெசவுநூல் தறியோடு பின்னிவிட்டால் மற்ற மனிதர்களைப் போல் ஆவேன் என்றான். அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணியடித்து மாட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர்கள் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் தூக்கத்தை விட்டு எழுந்து நெசவு ஆணியையும் தறியையும் பிடுங்கிக் கொண்டு போனான். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன்னுடைய இருதயம் என்னோடு இல்லாமலிருக்க உன்னை நேசிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 முறைகளும் என்னை பரியாசம் செய்தாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று என்னிடம் சொல்லாமல் போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் தன்னுடைய வார்த்தைகளினாலே நெருக்கி தொந்தரவு செய்தபடியால் சாகத்தக்கதாக அவனுடைய ஆத்துமா துக்கப்பட்டு தன்னுடைய இருதயத்தில் உள்ளதையெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என்னுடைய தலையின் மேல் படவில்லை, நான் என்னுடைய தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன், என்னுடைய தலை சிரைக்கப்பட்டால் என்னுடைய பலம் என்னை விட்டு போகும், அதனாலே நான் பலவீனனாகி மற்ற எல்லா மனிதர்களைப் போல ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அவன் தன்னுடைய இருதயத்தில் உள்ளதையெல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெலிலால் கேட்டபோது, அவள், பெலிஸ்தர்களின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி இந்த ஒருமுறை வாருங்கள், அவன் தன்னுடைய இருதயத்தில் உள்ளதையெல்லாம் என்னிடத்தில் வெளிப்படுத்தினான் என்று சொல்லச் சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தர்களின் அதிபதிகள் வெள்ளி காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடம் வந்தார்கள். அவள் அவனை தன்னுடைய மடியிலே தூங்க வைத்து ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிரைத்து அவனை பலவீனப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கியது. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர்கள் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் தூக்கத்தை விட்டு விழித்து யெகோவா தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறிப்போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர்கள் அவனைப் பிடித்து அவனுடைய கண்களைப் பிடுங்கி அவனை காசாவுக்குக் கொண்டுபோய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைக்க வைத்தார்கள். அவனுடைய தலைமுடி சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்கத் தொடங்கியது. பெலிஸ்தர்களின் பிரபுக்கள் நம்முடைய எதிரியாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி தங்களுடைய தெய்வமாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். மக்கள் அவனை பார்த்தவுடனே, நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய எதிரியை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி தங்களுடைய தேவனை புகழ்ந்தார்கள். இப்படி அவர்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டுவதற்கு சிம்சோனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். சிம்சோன் தன்னுடைய கையை பிடித்து நடத்துகிற சிறுவனோடு வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்க வேண்டும் என்றான். அந்த வீடு ஆண்களாலும் பெண்களாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தர்களின் எல்லா பிரபுக்களும் வீட்டின்மேல் ஆண்களும் பெண்களுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிம்சோன் யெகோவாவை நோக்கி கூப்பிட்டு, யெகோவாவாகிய ஆண்டவரே, நான் என்னுடைய இரண்டு கண்களுக்காக ஒரே முடிவாக பெலிஸ்தர்கள் கையிலே பழிவாங்கும்படி இந்த ஒரு முறை மட்டும் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற இரண்டு நடுத்தூண்களில் ஒன்றை தன்னுடைய வலது கையினாலும் மற்றொன்றை தன்னுடைய இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என்னுடைய ஜீவன் பெலிஸ்தர்களோடு மடியக்கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா மக்கள் மேலும் விழுந்தது. இப்படி அவன் உயிரோடு இருக்கும்போது அவனால் கொல்லப்பட்டவர்களை விட அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். பின்பு அவன் சகோதரர்களும் அவன் தகப்பனுடைய வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்து கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே அவனுடைய தகப்பனான மனோவாவின் கல்லறையில் அடக்கம் செய்தார்கள். அவன் இஸ்ரவேலை 20 வருடங்கள் நியாயம் விசாரித்தான்.